நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கோவை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் வேளாண் பல்கலைக்கழக விவசாயி சமுதாய வானொலி 107.4 பண்பலையில்.
உழவர்கள் ஆலயமே தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் தானே.
வணக்கம் நண்பர்களே. இப்ப அதிகரிச்சுட்டு வரக்கூடிய பெண்களுக்கான பாலியல் வன்முறைகள், வன்கொடுமைகள் நம்ம தினம் பேப்பர்ல பாக்குறோம், நியூஸ்ல கேக்குறோம். இவ்வளவோ தற்காப்பு முறைகளை வந்து நம்ம மேற்கொண்டாலும் இந்த மாதிரி விரும்பத்தகாத விஷயங்கள் அங்கங்க நடந்துட்டு தான் இருக்குது. இப்ப கிட்டத்தட்ட 1000 பெண்களுக்கு மேல தற்காப்பு கலையை பயிற்று வைத்த அருண் பிரகாஷ் அவர்கள் நம்ம நிலையத்துக்கு வந்திருக்கிறாங்க. எந்தெந்த வகையில இவங்க வந்து பெண்களை பயிற்று வைக்கிறாங்க, என்ன மாதிரி டிப்ஸ் கொடுக்கறாங்க அப்படின்ட்டு அவங்க கிட்டே கேட்கலாம். வணக்கம் அருண் பிரகாஷ்.
எல்லாருக்கும் வணக்கம். இப்போ தற்காப்பு கலை எதுக்கு எல்லாருக்கும் வேணுங்கிறத நான் வந்துட்டு சொல்லணும். இப்ப ஏன்னா உங்க வீட்டில் நியூஸ் பேப்பர் வாங்குறீங்கன்னா நீங்க என்னைக்கு நியூஸ் பேப்பர்னாலும் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அந்த நியூஸ் புரட்டி பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஏதாச்சும் ஒரு இன்சிடென்ட் வந்துட்டு நடந்துட்டு தான் இருக்கு தினமும். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ரெண்டு விதமா நம்ம யோசிக்கலாம். ஒன்னு, இது வந்து நமக்கு நடக்காது அப்படிங்கறது யோசிக்கலாம். ஸோ அப்படி பாசிட்டிவா திங்க் பண்ணீங்கன்னா இட்ஸ் ஓகே. இல்லைன்னா இது யாருக்குனாலும் நடக்கலாம்னு நீங்க யோசிக்கலாம். ஸோ அப்படி நினைச்சீங்கன்னா உங்களுக்கு வந்து தற்காப்பு கலை வந்துட்டு கண்டிப்பா தேவை. நான் தற்காப்பு கலைன்னு சொல்லும் போது நீங்க இமிடியட்டா வந்து கராத்தே, குங்ஃபு, களரி இதெல்லாம் படிக்கணுமா, இதெல்லாம் படிச்சு நான் ஒரு எக்ஸ்பர்ட் ஆகணும்னா அதுக்கு ஒரு 3 வருஷம் 4 வருஷம் ஆகும், ஒரு பிளாக் பெல்ட் வாங்கணும்னா அப்படி படிச்சுதான் என்னால என்ன தற்காத்து கொள்ள முடியுமா அப்படின்னு நீங்க வந்துட்டு யோசிக்கலாம். அப்படி நீங்க படிச்சீங்கன்னா நல்லது. பட் தற்காப்பு கலைன்னு நான் சொல்ல வர்றது, நீங்க ஒரு தற்காப்பு கலையில பெரிய வல்லுநராகவோ எக்ஸ்பர்ட்டோ ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லலை. பட் பேசிக்காக வந்துட்டு நமக்கு தினமும் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வருது, அந்த சூழ்நிலையிலேருந்து வெளியில் வர்றதுக்கு நமக்கு என்ன தேவை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது தான் தற்காப்பு கலை. ஸோ அது யாருனாலும் படிக்க முடியும். இதுக்கு வந்துட்டு உங்களோட உடல் தகுதியோ, உங்களோட வயசோ, இல்லாட்டி நீங்கள் வந்துட்டு எப்படி இருக்கீங்க, குண்டா இருக்கீங்களா, ஒல்லியாக இருக்கீங்களா, அது வந்துட்டு ஒரு தடையாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ அதுக்கு என்ன வேணும், உங்களுக்கு தற்காத்து கொள்றதுக்கு என்ன வேணுங்கிறத பற்றி பேசுறதுக்கு தான் வந்திருக்கேன். ஸோ முதலாவதாக உங்களுக்கு வந்துட்டு தன்னம்பிக்கை இருக்கணும். தன்னம்பிக்கைன்னு நான் சொல்ல வர்றது எந்த சூழ்நிலையிலும் வந்துட்டு என்ன நான் தற்காத்து கொள்ள முடியும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை வந்துட்டு வரணும். இது எதுக்காக நான் சொல்கிறேன்னா, நீங்கள் வந்துட்டு ஒரு அனிமல் வேர்ல்டு எடுத்துக்கிட்டுங்க. நமக்கு தெரியும் இப்போ சிங்கம், புலி இந்த மாதிரி விலங்குகள்லாம் அது எந்த விலங்கையும் வந்துட்டு டைரெக்டாக போய் வந்துட்டு அட்டாக் பண்ணி வேட்டையாடுறது கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் சிங்கத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே வந்துட்டு நிறைய கூட்டம் கூட்டமாக வந்துட்டு எருமைகளோ ஒயில்ட் பீஸ்டோ இதெல்லாம் வந்துட்டு வர்றது, மான்களோ, அது வந்துட்டு ஜஸ்ட் லைக் தட் வந்துட்டு எந்த விலங்கையும் போய் அட்டாக் பண்ணுறது கிடையாது. அது முதல்ல விரட்டும். விரட்டும் போது அதை ஐடென்டிஃபை பண்ணும், இந்த கூட்டத்தில் எது வீக்காக தெரியுது, எந்த விலங்கு வந்துட்டு அடிபட்டுருக்கு, அதை கண்டுபிடிச்ச பிறகு அதை வந்துட்டு அட்டாக் பண்ணுது. ஸோ மனித மிருகங்களுக்கு இதுக்கும் வந்துட்டு பெரிய ஒரு வித்தியாசம் கிடையாது. இப்போ உங்களால் வந்துட்டு உங்களோட தன்னம்பிக்கை வெளியில் காட்ட முடிஞ்சதுன்னா மெஜாரிட்டியாக வந்துட்டு இந்த அட்டாக்கை வந்து தடுக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா இதுதான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் லைன். தன்னம்பிக்கை இருக்கும்போது நிறைய இதை வந்துட்டு நம்ம அட்டாக் ஃபேஸ் பண்ணாமலே வந்து தவிர்க்க முடியும். ஸோ தன்னம்பிக்கையை வந்துட்டு எப்படி கொண்டு வர்றது, அது எப்படி வெளியில் தெரியும்? ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு இப்போது எனக்கு தன்னம்பிக்கை இருக்குன்னு நம்ம சொல்லிக்கலாம், பட் அது வெளியில் வந்துட்டு அது தெரியணும். ஸோ அப்படி தெரிகிறது எப்படி இருந்தால் நம்மளோட பேச்சில், நம்மளோட நடைமுறை பாவனையும் போல அதில் வந்துட்டு அது வெளிப்படணும். அதுக்காக வந்துட்டு நம்ம அதை ரொம்ப இதாக கடணும்னு அவசியம் இல்லை. பட் நம்ம நடக்கிறதோ இல்லாட்டி பார்க்குறதோ அதில் வந்துட்டு மற்றவங்களுக்கு ஒரு பயம் இருக்கணும். ஸோ இந்த பொண்ணை நம்ம வந்துட்டு ஒன்றும் பண்ண முடியாது, ஏதாச்சும் பண்ணால் பாரதியார் சொன்ன மாதிரி நிமிர்ந்த நன்னடை, நேர்கொண்ட பார்வை. ஸோ அந்த மாதிரி ஒரு தன்னம்பிக்கையான பெண்கள், நம்ம குடிஞ்சிட்டு போகணும் இல்லாட்டி யாருக்கும் பயந்து ஓடணும் அப்படிங்கிற அவசியம் வந்துட்டு இல்லை. தன்னம்பிக்கையாக இருக்கும்போது நிறைய பேர் உங்களை அணுகிறதுக்கு வந்துட்டு தயங்குவாங்க. சரி, இந்த பொண்ணை நம்ம வந்துட்டு ஏதாச்சும் பண்ணணும்னா இது ஒரு பெரிய பிரச்சனை ஆயிரும் எனக்கு அப்படிங்கிற ஒரு இதில் வந்துட்டு உங்களை அவாய்ட் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ நீங்கள் கராத்தே, குங்ஃபு படிக்காமல் உங்களோட தன்னம்பிக்கையை இம்ப்ரூவ் பண்ணிட்டாலே பாதி விஷயங்களை வந்துட்டு நீங்கள் வந்துட்டு இது பண்ண முடியும். அடுத்தது நான் சொல்ல விரும்புகிறது வந்து அவேர்னஸ். அவேர்னஸ்ங்கிறது வந்து ஒரு விழிப்புணர்ச்சி. ஸோ விழிப்புணர்ச்சினா என்னது, நம்ம வந்துட்டு அஃப்கோர்ஸ் எதை பற்றி ஒரி பண்ணாமல் இருக்கிறது, அப்படி ஒரு உலகம் நமக்கு கிடச்சதுன்னா அது ரொம்ப நல்லது. பட் நம்மளுடைய உலகம் வந்துட்டு அப்படி இல்லை. ஸோ நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது ரொம்ப அவசியமாக இருக்குது. ஸோ அப்படிங்கும்போது நம்ம எங்கே போகிறோம், எப்படி வரோம், யார் கூட போகிறோம், எப்படி திரும்ப வரும், இப்படிங்கிற ஒரு விழிப்புணர்ச்சியெல்லாம் நமக்கு இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம். இன்றைக்கி நீங்கள் ஆஃபீஸ்க்கு போகிறீங்க இல்லாட்டி காலேஜ் போகிறீங்க, ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் விஷயமோ எதுக்கோ நீங்கள் லேட்டாக வீட்டுக்கு வர வேண்டியது இருக்குது. உங்களுக்கு தெரியும் வீட்டு பக்கத்தில் ஒரு ரோடு இருக்குது, அங்கே ஒரு டாஸ்மாக் கடை இருக்குது, நைட்டு சிலர்லாம் குடிச்சிட்டு நிற்கிறாங்க. சந்த வழியா நம்ம போனா ஏதாச்சும் பிரச்சனை இருக்குமா? இருக்காது. ஸோ அப்படி உங்களுக்கு பிரச்சனை இருக்குன்னு உங்க மனசுல பட்டுச்சுன்னா, ஸோ நீங்க வந்துட்டு அதை அவாய்ட் பண்றது பெஸ்ட். அதுதான் மூணாவது. ரெண்டாவது விழிப்புணர்ச்சி, அவேர்னஸ். மூணாவது அவாய்டன்ஸ். இந்த உங்களோட விழிப்புணர்ச்சியில தெரியுது, இந்த இடத்துல போனா எனக்கு வந்துட்டு சில தொலைகள் ஏற்பட சான்ஸ் இருக்கு, ஆனா இப்படி போனா சீக்கிரம் வீட்டுக்கு போயிடலாம். இன்னொரு வழியா போனா அது ஒரு 2 கிலோமீட்டர் சுத்தி போகணும், பட் ஆனால் நிறைய வீடுகள் இருக்கு, கடைகள் இருக்கு, கொஞ்சம் சேஃபா இருக்கும்னு தோணுச்சுன்னா நீங்க அப்படி போறது பெட்டர். இன்னொன்று, நீங்க இப்போ காலேஜ்லேருந்து வெளியில போறீங்க, இல்லாட்டி ஏதாச்சும் டின்னர் போறீங்க, இல்லாட்டி ஆஃபீஸ்லேருந்து உங்க கொலீக்ஸ் மூலம் போறீங்கன்னா உங்க வீட்லயோ இல்லாட்டி உங்கள்கிட்ட தெரிஞ்சவங்க ரிலேட் சொல்லிட்டு போறது பெஸ்ட். நீங்க எங்க இருக்கீங்க, எங்க போறீங்கிறது யாருக்காச்சும் உங்களுக்கு உங்க நம்பிக்கைக்குரிய ஒருத்தங்கிட்ட வந்துட்டு சொல்றது வந்துட்டு ரொம்ப நல்லது. அப்படி போறதா இருந்தாலும் நீங்க கூட போறவங்கள உங்களால நம்ப முடியுமா அப்படிங்கிறத நீங்க வந்துட்டு இது பண்ணிக்கணும். சரி, அங்க போய் சாப்பிடும் போது பெட்டர் வந்துட்டு நீங்க என்ன சாப்பிட்றீங்க, என்ன குடிக்கிறீங்க அப்படிங்கறதுல வந்துட்டு ஒரு அவேர்னஸ் இருக்கு. ஏன்னா நமக்கு தெரியாமலே சில நேரம் வந்துட்டு நமக்கு எதிரான இது வந்துட்டு நடக்குது, அதை நீங்களும் படிச்சிருப்பீங்க. ஸோ அதனால அந்த ஒரு அவேர்னஸ் வந்துட்டு இருக்கணும். சரி, அப்படி போறோம், திரும்ப நம்ம எப்படி வீட்டுக்கு போற போறோம்? என் கூட வேலை பார்க்குறவர் வீட்டுக்கு விடுறேன்னு சொல்லியிருக்காரு, அவரை எத்தனை நாளாக எனக்கு தெரியும், அவரை நம்பி நான் கூட வர முடியுமா? ஸோ இப்படிங்கிற இதெல்லாம் வந்துட்டு இருக்கணும். இன்கேஸ் உங்களுக்கு தெரியுது எனக்கு ஒரு 50-50 தான், என்னால் முழுசாக இவரை நம்ப முடியாது, கூட வர முடியாதுன்னு தெரிஞ்சதுன்னா எதுக்கு நீங்கள் அந்த ஒரு ரிஸ்க் எடுக்கணும்? அதை வந்துட்டு அவாய்ட் பண்ணுறது பெஸ்ட்டு. அவேர்னஸ் அண்ட் அவாய்டன்ஸ் வந்துட்டு இது எல்லாமே பண்ணி உங்களுக்கு வந்துட்டு எதுவுமே இதாகலை, நீங்கள் வந்துட்டு தன்னம்பிக்கையாக இருக்க முயற்சி பண்ணுறீங்க, அது வெளியில் காட்டுறீங்க, அண்ட் ஒவ்வொரு இடத்துலையும் உங்களோட அவேர்னஸ் உங்களோட விழிப்புணர்ச்சியாக வந்துட்டு செயல்படுறீங்க, அப்படியே வந்துட்டு உங்களால் பண்ண முடியலை, அவாய்ட் பண்ணியும் பார்க்குறீங்க. அப்படி இருந்தாலும் சில டைம் உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி இது நடக்கலாம். ஸோ அப்படி நடக்கும்போது உங்களுக்கு வந்துட்டு சில டெக்னிக்ஸ் வந்துட்டு தெரியணும். அதுதான் வந்துட்டு நான் சொல்கிறேன் இந்த டெக்னிக்ஸ். நான் டெக்னிக்ஸ்ன்னு சொல்லும்போது நீங்கள் ஏன்னா நிறைய இடத்துல தற்காப்புக்களை படித்த பெண்களை கூட வந்துட்டு அட்டாக் உள்ளாயிருக்காங்க. அது மாதிரி நிறைய பேர் வரும்போது அது என்ன பண்ணணுங்கிறதும் வந்துட்டு சில டைம் நமக்கு தெரியணும். ஸோ இந்த மாதிரி சூழ்நிலைகளை தான் உங்களுக்கு வந்துட்டு சரியான அட்டாக் வந்துட்டு எப்படி பண்ணணுங்கிறது கற்றுக்கிறது வந்துட்டு மிக அவசியம். ஸோ அது ஒரு மார்ஷியல் ஆர்ட்ஸில் போய் சேர்ந்தால் தான் கிடைக்கும் இல்லை, கரெக்டான டெக்னிக்ஸை அதை எப்படி அப்ளை பண்ணணும், டெக்னிக்ஸ் தெரியணும், அதை எப்படி நம்ம அந்த சூழ்நிலையில் உபயோகப்படுத்தணுங்கிறதும் தெரியணும். ஸோ இது தெரிஞ்சதுன்னா முழுமையாக வந்துட்டு இதை வந்துட்டு அட்டாக் பண்ண முடியும். இப்போ நான் ட்ரெயின் பண்ணியிருக்க ஸ்டூடெண்ட்ஸ் இப்போது நிறைய பெண்கள் வந்துட்டு நிறைய அனுபவங்கள் வந்துட்டு பகிர்ந்துருக்காங்க. ஸோ 1-2 அனுபவங்களை வந்துட்டு சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பொண்ணு வந்துட்டு அவங்க சென்னையில் நான் ட்ரெயின் பண்ணவங்கள, ஸோ அவங்க சென்னை தான், அவங்களுக்கும் அவங்களோட ஃப்ரெண்டை பார்க்குறதுக்காக ஆட்டோவில் வந்துட்டு போகிறாங்க. அந்த இடத்துக்கு அவங்க இதுக்கு முன்னாடி போனதில்லை, முத தடவையாக வந்துட்டு போகிறாங்க. ஸோ அவங்க நம்ம ஆட்டோவில் யாருனா நம்ம யாரும் யோசிக்கிறது இல்லை எப்படி போகிறோம் அப்படிங்கிறது. அவங்க ஒரு நம்பிக்கையில் வந்துட்டு கிளம்பி வந்துட்டு போகிறாங்க. கொஞ்சம் தூரம் போனோன்னா அவங்களுக்கு ஒரு சின்ன சந்தேகம் வருது, கரெக்டான ரூட்டில் தான் அந்த ஆட்டோ போயிட்டுருக்கான்னு. அந்த டிரைவர்கிட்ட கேட்குறாங்க. அந்த டிரைவர் சொல்கிறாரு, இல்லை இல்லை இதான் ஷார்ட்கட் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாரு. இன்னும் கொஞ்சம் தூரம் போனோன்னே அது ஒரு ஊருக்கு வெளியில் ஒரு மாதிரி தனியாக ஒரு ரோட்டில் போகிற மாதிரி தெரியுது. இவங்களுக்கு ரொம்ப டவுட் அதிகமாக, இல்லை இது கரெக்டான ரூட்டானு கேட்குறாங்க. அவங்க சரி ஆன்சர் பண்ணல அவர், ஆமாம் கரெக்டு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிட்டுருக்காரு. இவங்க ஆட்டோவை வந்துட்டு ஸ்டாப் பண்ண சொல்கிற அந்த பொண்ணு, அவர் வந்து ஸ்டாப் பண்ணாமல் வந்துட்டு போயிட்டுருக்காரு. இந்த பொண்ணுக்கு என்ன பண்ணணும்னு தெரியலை. கடைசியில் வந்துட்டு இப்போ ஆட்டோவிலேருந்து அந்த மூவ் பண்ணிட்டுருக்க ஆட்டோவிலேருந்து குதிக்க வேண்டிய சூழ்நிலையாகுது. அது கீழே உளுந்து 2-3 இடம் ரோல் பண்ணி காலில் கையில் எல்லா இடமும் அடி. அந்த ஆட்டோ டிரைவர் உடனே ஆட்டோவை ஸ்டாப் பண்ணிட்டு உடனே இந்த பொண்ணு அந்த அடியோடு வந்துட்டு எந்திரிச்சு ஓடுற. பக்கத்தில் ஒரு சின்ன ஒரு பெட்டிக்கடை இருக்குது, அந்த பெட்டிக்கடை பக்கத்தில் போகணுன்னு ஆட்டோ டிரைவர் சரி அந்த பொண்ணுக்கு ஏதோ ஹெல்ப் கிடைக்கும்னு நினச்சிட்டு திரும்ப போயிருதான். அது ஒரு கடைசி நேரத்தில் ஒரு விழிப்புணர்ச்சி கிடைச்சதுனால இப்படி தப்பிக்க முடிஞ்சுது. இதை நம்ம முதல்லையே கொஞ்சம் யோசித்தோம்னா, இல்லாட்டி அந்த ரிலேட்டிவ் நம்ம எப்படி போகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சதுன்னா அவாய்ட் பண்ணியிருக்கலாம். இன்னொரு சம்பவம் எப்படின்னா, அதே மாதிரி இன்னொரு பொண்ணு, அது அவங்களோட ரிலேட்டிவை பார்க்குறதுக்காக வந்துட்டு இன்னொரு ஊருக்கு போகிறேன். அவளோட பிளான் என்னென்னா, ஒரு ஊருக்கு போய் இறங்கி அங்கே வந்துட்டு ஒரு ஆட்டோவில் போகணும் அந்த இடத்துக்கு. அந்த ஊரில் போய் இறங்கின பிறகு தான் தெரியுது அன்றைக்கி ஆட்டோ எதுவும் ஓடலை, ஏதோ ஸ்ட்ரைக் அப்படின்னு. ஸோ ஒரு 2 கிலோமீட்டர் நடந்து அங்கே போக வேண்டியது இருக்குது. இந்த பொண்ணு சரி ஓகே 2 கிலோமீட்டர் தான் நான் நடந்துடலாம் அப்படின்னு நினச்சிட்டு நடக்க ஆரம்பிச்சிருந்தேன். நடந்து போகும்போது ஒரு 1/2 கிலோமீட்டர்லேயே வந்துட்டு ரெண்டு பக்கமும் ஃபுல்லும் வந்துட்டு காடு மாதிரி ஒரே மரங்களாக இருக்குது. நடந்து போயிட்டுருக்கேன். கொஞ்ச நேரத்தில் பின்னாடி ஒரு 2 பேர் நடந்து வர்ற சத்தம் கேட்குது. ஸோ திரும்பி பார்த்தா ஒரு 2 பேர் நடந்து வந்துட்டுருக்காங்க. இப்போ வேகமாக நடக்க ஆரம்பிக்கிறேன், அவங்களும் வந்துட்டு வேகமாக ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ அவளோட மொதல் தாட் என்னென்னா, இன்றைக்கி தான் என்னோடய கடைசி நாள், இன்றைக்கி நான் வந்துட்டு எனக்கு என்னமோ நடக்க போகுது, நான் இன்றைக்கி வந்துட்டு இன்னையோட நான் சாக போகிறேன் அப்படின்னு அவள் ப்ரே பண்ண ஆரம்பிச்சுட்டு நடக்கிறேன். இன்னும் கொஞ்சம் தூரம் நடக்கும்போது இன்னொரு பெண் வந்துட்டு அவங்களோட குழந்தைய வந்துட்டு ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு பைக்கில் வராங்க. அந்த பக்கமாக வந்து இந்த பொண்ணை பைக்கில் கூட்டிகிட்டு அப்படி போயிருந்தாங்க. அப்படி வந்துட்டு எஸ்கேப் ஆனாங்க. பட் இருந்தாலும் இதை எப்படி அவாய்ட் பண்ணியிருந்திருக்கா? அஃப்கோர்ஸ் இது ஒரு கொடுமையாக முடிஞ்சிருக்கலாம், பட் இதை எப்படி இது பண்ணியிருக்கலாம்? ஓகே, ஆட்டோ இல்லைன்னு தெரியுது, அவங்களோட ரிலேட்டிவ் கூப்பிட்டு கேட்டிருந்துருக்கலாம், இந்த 2 கிலோமீட்டர் நான் நடக்க வேண்டியது இருக்கு, நடந்து வரலாமா? இல்லாட்டி நீங்க யாராச்சும் கூப்பிட வரீங்களா? எவ்வளவு சேஃப் இந்த இடம்? இல்லாட்டி நான் திரும்ப போயிட்டு நாளைக்கு வருவா? இப்படி எத்தனையோ விஷயங்கள் வந்துட்டு பண்ணியிருந்தோன்னா நம்ம இதை வந்துட்டு அவாய்ட் பண்ணியிருந்திருக்க முடியும். ஸோ நிறைய இதில் பார்த்தீங்கன்னா இந்த முதல் 3 இது கான்ஃபிடன்ஸ், அவேர்னஸ், அவாய்டன்ஸ். ஓகே, இது 3 இருந்தாலுமே வந்துட்டு நம்ம வந்துட்டு தடுத்திருந்திருக்க முடியும். அது இல்லாமல் இப்போ என்கிட்ட செல்ஃப் டிஃபென்ஸ் அட்டன் பண்ண ஒரு பொண்ணு பஸ்ஸில் வந்துட்டு போயிட்டுருக்கேன், சென்னை டு பெங்களூர் போயிட்டு இருக்கும்போது இட்ஸ் அ செமி ஸ்லீப்பர் பஸ், அப்போ பின்னாடி நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது திரும்பின்னு யாரோ அந்த பொண்ணு தொடர மாதிரி ஒரு ஃபீலிங். ஸோ எந்திரிச்சு பார்த்தா அந்த பொண்ணு மேலே ஒரு கை இருக்குது, பின்னாடி இருந்து வந்துட்டு இருக்கு. இந்த சூழ்நிலையில் பொதுவாக வந்துட்டு நம்ம பப்ளிக்கில் இருக்கும்போது பஸ்லேயோ ட்ரெயின்லேயோ இந்த மாதிரி இல்லாட்டி பொது இடத்துலையோ ஏதாச்சும் பிரச்சனை நடந்ததுன்னா நீங்கள் எதுவும் பண்ண வேண்டியதே இல்லை, தைரியமாக வந்துட்டு குரல் கொடுத்தாலே போதும். ஓகே, மற்றவங்க ஹெல்ப் பண்ணுறாங்களோ இல்லையோ நீங்கள் வந்துட்டு தப்பிக்க முடியும். பட் இந்த பொண்ணு என்ன பண்ணான்னா நான் சொன்ன ஒரு சின்ன டெக்னிக்கை வந்துட்டு பண்ணினேன் அந்த இடத்துல, அவனோட விரலை உடைக்கிற மாதிரி ஒரு டெக்னிக். அது பின்னாடி வந்துட்டு அந்த தொல்லை கொடுத்த ஒரு ஆள் அவர் வந்துட்டு கத்த ஆரம்பிச்சிருந்தாரு. ஸோ பஸ்ஸில் உள்ள எல்லாரும் வந்துட்டு பார்க்குறாங்க. ஸோ உடனே அவங்கள வந்துட்டு ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் இது பண்ணிட்டு போகிறாங்க. என்ன சொல்ல வரேன்னா எந்த சூழ்நிலையிலையும் நம்ம வந்து நம்ம நம்பிக்கையை வந்துட்டு கைவிட வேண்டாம். ஈவன் நான் ட்ரைனிங்கில் சொல்கிறது முதல்ல எல்லாரும் வரும்போது என்னால் முடியுமா அப்படின்னு தான் கேட்பாங்க. 3 மணி நேரம் ட்ரைனிங் கொடுக்கும்போது அதில் வந்துட்டு என்னால் இதை கற்றுக்க முடியுமான்னு. பட் ஒரு கம்ப்ளீட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன், ஈவன் வந்துட்டு ஒரு ரேப், ஒரு கற்பழிப்பு இல்லாட்டி ரேப் சுச்சுவேஷனில் இருக்கும்போது கூட உங்களை வந்துட்டு நீங்கள் ஈஸியாக வந்து தற்காத்துக்க முடியும். பட் என்ன நினைக்கிறோன்னா இன்னையோட என்னோடய வாழ்க்கை முடிஞ்சதுன்னு நினைக்காம இந்த சூழ்நிலையிலேருந்தும் நான் வந்துட்டு வெளியில் வர முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையை வந்துட்டு நீங்கள் எப்போவுமே கைவிடாமல் இருந்தீங்கன்னா எந்த சூழ்நிலையிலையும் உங்களால் வந்துட்டு பண்ண முடியும். அது மாதிரி நீங்கள் இப்போ டாக்ஸியில் போகும்போதோ இல்லாட்டி ஆட்டோவில் போகும்போதோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும்னு அவசியம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டாக்ஸியில் போகிறீங்கன்னா நீங்கள் டிரைவர் பக்கத்தில் உட்காராமல் பின்னாடி உட்கார்றது பெஸ்ட்டு. இப்போ வந்துட்டு இப்போ நீங்கள் உங்களோட கார்லேயோ அதிலே போனீங்கன்னா ஓகே அது வைக்கணும். பட் நீங்கள் டாக்ஸிலலாம் போகும்போது சென்ட்ரல் லாக் வந்துட்டு போடுறதுக்கு எப்போவுமே அனுமதிக்காங்க. ஏன்னா சென்ட்ரல் லாக்குரிய கண்ட்ரோல் வந்துட்டு டிரைவரோட பக்கத்தில் தான் இருக்கும். சப்போஸ் அவங்க சென்ட்ரல் லாக் போட்டாங்கன்னா நீங்கள் வந்து பின்னாடி இருந்து வெளியில் வர முடியாது. அதனால நீங்கள் வந்துட்டு ஸ்பெசிஃபிக்காக சொல்லிடுங்க சென்ட்ரல் லாக் போடாதீங்கன்னு, நீங்களும் வந்துட்டு அந்த லாக்கை வந்துட்டு ஓப்பன் பண்ணி வச்சுருங்க. இன்கேஸ் அவன் சென்ட்ரல் லாக் கண்டிப்பாக போடணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்கன்னா நீங்கள் வந்துட்டு இந்த டாக்ஸியை வந்துட்டு எடுக்காமல் இருக்கிறது பெஸ்ட்டு. அப்போ நீங்கள் ஆட்டோவில் போகும்போது சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா நீங்கள் ஆட்டோவில் போயிட்டே இருப்பீங்க, திடீர்னு இடையில வந்துட்டு டிரைவரோட ஃப்ரெண்டு யாராச்சும் ஒருத்தர் வண்டியில் ஏறுவார். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் அப்படி ஏற்றுனாங்கன்னா நீங்கள் வந்துட்டு ஏற்றக்கூடாதுன்னு சொல்லுங்கள். இல்லை இங்கே பக்கத்தில் தான் இறக்கி விட்றோம் அப்படின்னா அந்த இடத்துல இறங்கிருங்க. நீங்கள் ஆட்டோ விட்டு இறங்கிறது பெஸ்ட்டு. ஆட்டோவில் வேறு யாராச்சும் 3வது மனுஷங்கள் யாரையும் வந்துட்டு நீங்கள் ஏற்றாமல் இருக்கிறது பெஸ்ட்டு. இன்னொரு ஒரு சின்ன இது நீங்கள் என்ன பண்ணலாம், அது பெப்பர் ஸ்ப்ரே நீங்கள் வாங்காட்டினா கூட பரவாயில்ல, ஒரு கர்ச்சிஃப் இதுக்குன்னே வச்சுக்கிடுங்க. நீங்கள் முகம் துடைக்கிறதுக்கு ஒரு கர்ச்சிஃப் வச்சுருக்க மாதிரி இன்னொரு கர்ச்சிஃப் செல்ஃப் டிஃபென்ஸ்க்குன்னு வச்சுக்கிடுங்க. அந்த கர்ச்சிஃபில் மிளகாத்தூள் இருக்குல்ல, அதை வந்துட்டு கொஞ்சம் தூவி வச்சுக்கிடுங்க. இது எப்பவுமே உங்களோட பாக்கெட்டில் இருக்கட்டும், அதை நீங்கள் யூஸ் பண்ணிடுறாங்க, அதை நீங்கள் வந்துட்டு வச்சுக்கிடுங்க. இன்கேஸ் யாராச்சும் வந்துட்டு உங்களை இந்த மாதிரி சூழ்நிலை வரும்போது நீங்கள் அந்த கர்ச்சிஃபை அப்படியே ஓப்பன் பண்ணி அவங்க முகத்தில் அப்ளை பண்ணிட்டு போட்டுட்டு நீங்கள் வந்துட்டு உடனே வந்து ஓடிடலாம். இதை வந்துட்டு நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணலாம். ஸோ இதை கேட்டுட்ருக்க ஆண்கள் யாராச்சும் கேட்டுட்ருந்தீங்கன்னா உங்களுக்கும் செல்ஃப் டிஃபென்ஸ் வந்துட்டு தேவை. எல்லாரோட ஆண்களோட லைஃப்லேயும் வந்துட்டு பெண்கள் இருக்காங்க. இப்போ எந்த இன்சிடென்ட் எடுத்தாலும், நீங்கள் டெல்லி எடுத்தாலும் சரி இல்லாட்டி மும்பையில் இல்லாட்டி எத்தனையோ இன்சிடென்ட்டில் பெண்கள் வந்துட்டு அட்டாக் பண்ணும்போது அவங்க கூட ஒரு ஆணும் இருக்கான். ஸோ அவங்களும் சேர்ந்து அட்டாக் பண்ணப்படுறாங்க. ஸோ இவங்களால் தங்களையும் காத்துக்க முடியலை, கூட இருக்கிறவங்களையும் காத்துக்க முடியாமல் வந்துட்டு போயிடுது. ஸோ ஆண்களுக்குமே வந்துட்டு இது வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு தேவை. ஏன்னா அவங்களும் வந்துட்டு சில பேசிக் டிஃபென்ஸ் தெரிஞ்சிருந்ததுன்னா அட்லீஸ்ட் நம்மளையும் காத்துக்கலாம், நம்ம கூட இருக்கிறவங்களையும் வந்துட்டு நம்மளால் வந்துட்டு காத்துக்க முடியும்.
இவ்வளவு நேரம் வந்து நீங்க நம்மளுக்கு வெளியே இருந்து வரக்கூடிய பிரச்சனைகள் பத்தி எப்படி டீல் பண்ணணும் அப்படிங்கறத பத்தி நல்லா சொன்னீங்க. அதாவது கான்ஃபிடன்ஸ், அவேர்னஸ், அவாய்டன்ஸ். முதல்ல ஒரு தன்னம்பிக்கை. பாரதியார் சொன்ன மாதிரி நேர்கொண்ட பார்வை, நிமிர்ந்த நன்னடை, அவர் அப்பவே பாடியிருக்கிறாரு. நம்ம தன்னம்பிக்கையா இருக்கிறோம், தைரியமா இருக்கிறோம் அப்படிங்கும் போதே எதிரில் உள்ளவங்க வந்து நம்ம கிட்ட கொஞ்சம் க்ளோஸா வர்றதுக்கு பயப்படுவாங்க. அப்புறம் அவேர்னஸ் அண்ட் அவாய்டன்ஸ், விழிப்புணர்ச்சி. இங்க இந்த மாதிரி இது நடக்குது, இந்த இடத்துக்கு போகக்கூடாது அப்படிங்கிற ஒரு பொதுவான ஒரு விழிப்புணர்வு எல்லா விதத்திலையும் தேவைப்படுது. அப்புறம் அவாய்டன்ஸ், தவிர்த்து விடுதல். இந்த பாதை வந்து நமக்கு பாதுகாப்பானது அல்ல அப்படின்ட்டு ஒரு 10 நிமிஷம் அதிகமானாலும் பரவாயில்ல, அல்லது ஒரு 100 ரூபாய் அதிகமானாலும் பரவாயில்ல, ஒரு சேஃபா உள்ளதை நம்ம தேர்ந்தெடுத்துக்கிறது நல்லது அப்படின்னு சொன்னீங்க. அப்புறம் சத்தமான குரல் கொடுக்கறது நல்லது அப்படின்னு சொன்னீங்க. இதெல்லாம் வெளியே நடக்கக்கூடியது. வீட்டுக்குள்ள பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் நடக்குது. நம்ம அலுவல் பணி செய்யக்கூடிய இடத்துல நிறைய விஷயங்கள் நடக்குது. அந்த மாதிரி இடங்கள்ல வந்து ஒரு பெண் எப்படி தன்னைத்தானே தற்காத்துக் கொள்வது?
நல்ல கேள்வி. ஏன்னா நீங்க சொன்னது 100க்கு 100 உண்மை. இன்னைக்கு வந்துட்டு பெண்களுக்கு எதிராக நடக்கிற வன்முறையில 80% வந்துட்டு நமக்கு தெரிஞ்சவங்களால நடக்கிறது தான். வெளியில நமக்கு தெரியாத ஒருத்தரால நடக்கிறது 20% தான். நமக்கு தெரிஞ்சவங்கன்னா நம்ம வீட்டுல நம்ம கூட இருக்கிறவங்களா இருக்கலாம், இல்லாட்டி நம்மளோட சொந்தக்காரங்களா இருக்கலாம், இல்லாட்டி பக்கத்து வீட்டுக்காரங்களா இருக்கலாம், இல்லாட்டி நம்ம கூட ஒர்க் பண்றவங்களா இருக்கலாம். இவங்க மூலமா நடக்கிற பிரச்சனைகள் தான் வந்துட்டு மிக அதிகம். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் காலேஜில் படிச்சுட்டு இருந்தேன். பிஜி படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு சின்ன சம்பவம், ஒரு ஈவினிங் ஒரு 5 மணி 5:30 இருக்கும், நான் ஒரு கிரவுண்டில் நிற்கிறேன். ஸோ நானும் என்னோட நண்பரும் வந்துட்டு அங்கே நின்றுட்டுருக்கோம். ஸோ அப்போ ஒரு காலேஜ் பில்டிங்லேருந்து ஒரு பயங்கரமான ஒரு கூக்குரல் வந்துட்டு கேட்குது. நிறைய பெண்கள் அலற சவுண்டு வந்துட்டு கேட்டது. அதை எங்களுக்கு தெரியலை என்ன நடக்குதுன்னு. பட் கொஞ்சம் நேரம் கழித்து ஒருத்தர் ஓடி வராரு. அவர் பின்னாடி ஒரு 3-4 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து விரட்டிட்டு வராங்க. நான் கிரவுண்டில் இருந்ததுனால நானும் வந்துட்டு மறித்து ஓடினேன். ஒன்றுனே என் முன்னாடி அந்த ஓடி வந்த ஆள் நிற்கிறாரு. அவரோட சட்டை ஃபுல்லும் ஒரு வெள்ளை கலர் ஷர்ட்டும் ஒரு ஜீன்ஸ் பேண்ட்டும் வந்துட்டு அவர் போட்டிருக்காரு. அவரோட சட்டை ஃபுல்லும் வந்துட்டு கம்ப்ளீட்டாக பிளட்டாக இருக்குது. அவ என்ன நடந்தது ஏது நடந்ததுன்னு எனக்கு தெரியாது. பட் யாரையோ வந்துட்டு பயங்கரமாக தாக்கியிருக்காங்க அப்படிங்கிறது மட்டும் எனக்கு உணர முடிஞ்சது. ஸோ அவனோட கையில் பார்த்தேன் எதுவும் கத்தி எதுவும் இருக்கான்னு இல்லை. ஸோ உடனே இமிடியேட்டாக வந்துட்டு நான் அவரை அட்டாக் பண்ணி அவனை கீழே கொண்டு வந்தேன். கீழே கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட்ஸை வந்துட்டு சரி பார்த்துக்கிட்டுங்க, நான் போய் பிரின்ஸிபலை கூட்டு வரேன்னு நான் கிளம்புனேன். எனக்கு இது வரைக்கும் என்ன நடந்துன்னு தெரியும். பிரின்ஸிபலை அவரோட குவார்ட்டர்ஸில் போய் அவரை கூட்டு வந்தேன். கூட்டு காலேஜுக்குள்ளே வரும்போது ஒரு லேடி ப்ரொஃபஸர் வந்துட்டு அழுதுகிட்டே வெளியில் வராங்க. வெளியில் வந்துட்டு சார் கொலை இல்லாமல் காலேஜில் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. கொலை அப்படின்னு எனக்கு என்ன நடந்துன்னு தெரியலை. சரி நான் பிரின்ஸிபல் ரெண்டு பேரும் அந்த லேடிஸோட ரெஸ்ட் ரூம் பக்கம் வந்துட்டு போகிறோம். அதுக்கடையில் ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டாங்க. அங்கே ஒரு கேர்ள்ஸ் ரூமோட அட்டெண்டன்ட் மிக கொடூரமான வகையில் வந்துட்டு கொலை செய்யப்பட்டான். அது என்ன இப்போ ரேடியோவில் வந்துட்டு யார் யார் கேட்டுட்ருக்கீங்கன்னு தெரியல, நான் டிஸ்கிரைப் பண்ண விரும்பலை. அப்படி கொலை பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகணும், உயிர் இருக்குமா இல்லையா ஒரு டவுட்டில். பட் அவங்க ஆல்ரெடி இறந்துருந்தாங்க. இவரை வந்துட்டு போலீஸில் வந்துட்டு ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டோம். ஹேண்ட் ஓவர் பண்ண பிறகு தான் தெரிஞ்சது கொலை பண்ணவர் வந்துட்டு அந்த கொலை செய்யப்பட்ட ஹஸ்பண்ட், அவரோட வீட்டுக்காரர் தான் கொலை பண்ணியிருக்காரு. அவரோட பிளான் என்னென்னா அந்த ஊரில் உள்ள கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் இன்பேஷண்ட்டாக அட்மிட் ஆகிட்டு வெளியில் வந்து கொலை பண்ணிட்டு திரும்ப உள்ளே போயிடலாம் அப்படிங்கிற பிளானில் இருந்தார். அதுக்கடையில் நாங்கள் பிடிச்சிட்டோம். அதே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் என்னோட அம்மா வந்துட்டு ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலாக இது என்னென்ன காட்டுதுன்னா எதுக்கான சந்தேகம் எதுவாகவும் இருக்கட்டும், இந்த மாதிரி கொடுமை வந்துட்டு இங்கே தான் இல்லை, இது நான் பார்த்தது. பட் தினமும் நீங்கள் பேப்பரில் பார்க்கலாம் நிறைய விஷயங்கள், ஆஃபீஸில் கூட போகிறவங்களால நடக்கிறது, இல்லாட்டி எங்கேயாச்சும் ரிலேட்டிவ்னால, இல்லாட்டி மாமாவோ இல்லாட்டி வேறு ஏதாச்சும் ரிலேட்டிவோ, அந்த மாதிரி நடக்கிறதுலாம் ரொம்ப அதிகமாகிருச்சு. இப்போ இதுலேருந்து நமக்கு காத்துக்கிடுறது எப்படின்னா, இப்போ நம்ம சின்ன குழந்தைகளுக்கு வந்துட்டு இப்போ நம்ம சொல்லிக் கொடுக்குறோம். இப்போ வந்துட்டு நானே வந்து நிறைய ஸ்கூல்ஸில் காலேஜஸ்லாம் பேசுகிறது தான். இப்போ நம்ம சொல்கிறோம் குட் டச் பேட் டச் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறோம். இப்போ நல்ல தொடுதல் என்ன கெட்ட தொடுதல் என்ன அப்படிங்கிறது, ஒரு சின்ன சிக்னல் கிடைக்குது இது தவறு இது நமக்கு நடக்குது அப்படிங்கும்போது அதை எதிர்த்து குரல் கொடுக்கறதுக்கு நமக்கு ஒரு தைரியத்தை வந்து வரவழைச்சிக்கணும். இல்லை நமக்கு தெரிஞ்சவங்களாச்சு எப்படி சொல்கிறது, இல்லை நம்மளோட பெரியவங்களாச்சு இவங்கள்ட்ட எப்படி சொல்கிறது அப்படிங்கிற வந்துட்டு இருக்கக்கூடாது. அவங்கள்ட்ட குரலை ரைஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நம்மளோட அம்மாவோ அப்பாவோ இல்லாட்டி நம்ம அண்ணனோ யார்ட்டையாச்சும் வந்துட்டு இந்த விஷயத்தை வந்துட்டு கொண்டு போகணும். இதை கொண்டு போனால் நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்க, சொசைட்டி நம்மளை என்ன நினைக்கும் அப்படிங்கிற ஒரு பயம் வந்துட்டு உங்களுக்கு இருக்கவே வேண்டாம். அந்த பயத்தெல்லாம் வந்துட்டு விட்டுருங்க. நீங்கள் அப்படி பயந்தீங்கன்னா அதை விட பெரிய கொடுமை தான் உங்களுக்கு நடக்குமே தவிர உங்களுக்கு எதுவுமே நல்லது இருக்கும். அதே மாதிரி உங்கள்கிட்ட தப்பாக நடக்கிறவங்களுக்கு அது ஒரு தைரியத்தை கொடுக்கும். இந்த பொண்ணுகிட்ட நான் என்ன பண்ணாலும் இந்த பொண்ணு வெளியில் சொல்ல போகிறது இல்லை, அதனால் வந்துட்டு நான் எதனால பண்ணலாங்கிற ஒரு தைரியத்தை வந்துட்டு நீங்கள் கொடுக்குறீங்க. ஸோ அந்த தவறை வந்துட்டு நீங்கள் பண்ணாதீங்க. உங்களுக்கு தவறு நடந்ததுன்னா அந்த தவறு பண்ணுறவர்கிட்ட உடனே வந்து நீங்கள் குரலை உயர்த்தி சொல்லணும், இது பண்ணாதீங்க எனக்கு பிடிக்கல அப்படின்னு. உடனே நீங்கள் உங்களோட வீட்டில் உள்ளவங்ககிட்டையும் வந்துட்டு சொல்லணும். வீட்டில் இந்த சென்ஸ் நீங்கள் ரொம்ப நம்பி உங்களுடைய அம்மாவோ அப்பாவோ இல்லாட்டி அண்ணாவோ யார்ட்டையாச்சும் வந்துட்டு இந்த விஷயத்தை வந்துட்டு இப்போ உடனே வந்துட்டு நீங்கள் கொண்டு போய் சொல்கிறது வந்துட்டு ரொம்ப நல்லது. அதனால் எந்த கொடுமைனாலும் இதை உங்களுக்குள்ளே வச்சுக்கிடாங்க, வெளியில் வந்துட்டு கொண்டு வாங்க. அதுதான் வந்துட்டு நீங்கள் உங்களுக்கு பண்ணுற ஒரு பெரிய நல்லது. ஏன்னா சொந்தக்காரங்க வந்துட்டு நீங்கள் வெளியில் உள்ளவங்க மாதிரி அவாய்ட் பண்ணிட்டு வர்றது மாதிரி இல்லை. ஏன்னா தினமும் நீங்கள் மீட் பண்ணக்கூடியவங்க. பக்கத்து வீட்டுக்காரர் எப்பவும் பக்கத்து வீட்டுக்காரர் வீட்டில் தான் இருப்பார். ஸோ ஒரு சூழ்நிலையில் நீங்கள் தப்பிச்சுட்டு அதோட முடிஞ்சுதுன்னு நீங்கள் வந்துட்டு நினைக்காதீங்க. திரும்ப வந்துட்டு அவங்களுக்கு சூழ்நிலை கிடைக்கலாம். அதனால நீங்கள் உடனே அலர்ட் பண்ணுறது வந்துட்டு ரொம்ப நல்லது.
நிறைய அருமையான கருத்துக்கள்லாம் சொல்லியிருக்கிறீங்க. அதாவது குழந்தைகளுக்கு வந்து குட் டச் பேட் டச், இப்போ பார்த்தீங்கன்னா வயசு வித்தியாசம் இல்லாமல் இந்த கொடுமைகள் நடந்துட்டு இருக்குது. எது நல்ல தொடுதல் எது தவறான தொடுதல் அப்படிங்கிற ஒரு படிப்பினையை வந்து வீட்டில் உள்ள அம்மா அப்பா தான் அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும். அப்புறம் வந்து அவங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரி தேவையில்லாத ஒரு சம்பவங்கள் நடந்தால் அதை வெளியே சொல்லணும். அப்போ தான் அவங்களுக்கு பயம் வரும். இதில் தப்பாக பண்ணுறவங்களுக்கு வந்து இந்த பிள்ளை வந்து வெளியே சொல்லி கொடுத்துரும் அப்படின்ட்டு ஒரு பயம் வரும். அப்புறம் நம்பிக்கையானவர்களிடம் குழந்தைக்கு வந்து எது நல்லது எது கெட்டதுன்னு தெரியாது. பெரியவங்கன்னா கூட தெரியும், ஓரளவு விவரம் இருக்கும் தெரியும். சின்ன குழந்தைகளுக்கு ஒன்றும் புரியாத வயசில் சொல்லும்போது நம்பிக்கையானவர்களிடம் வந்து சொல்லணும். அது இல்லாமல் அவங்க சொல்லக்கூடியவங்க வந்து பிள்ளை வந்து ஏதோ சொல்கிறா அப்படின்ட்டு இல்லாமல் அவங்களும் காது கெடுத்து கேட்டு இதுக்கு என்ன தீர்வு கொடுக்கணும் அப்படின்ட்டு சொல்லணும். அப்புறம் நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இது வெளியே தெரியுது இல்லை, பாதி வந்து பயம், கோர்ட்டு கேஸுன்னு அலையணும், பேர் கெட்டு போயிடும். முதல்ல என்னன்னு பார்த்தா குடும்பத்தோட மானம் போயிடும், மரியாதை போயிடும், பிள்ளையோட பேர் கெட்டு போயிடும் அப்படின்ட்டு நிறைய பெற்றோர்கள் வந்து இதை வெளியவே சொல்றது இல்லை. எப்படி இந்த மாதிரி வெளியே சொல்றது இல்லாதனால தான் இதெல்லாம் வந்து தவறுகள் வந்து மீண்டும் மீண்டும் நடந்துட்டு இருக்குது. இப்ப நீங்க சொல்லக்கூடிய ஆலோசனைகள் வழிமுறைகளை பின்பற்றினா பாதியளவு அதுக்கும் மேலே வந்து இந்த குற்றங்களை வந்து குறைக்கலாம் அப்படின்ட்டு தெரியுது. கருத்துக்களுக்கு நன்றி. வணக்கம் சார்.
இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. நான் இது ஒரு வாய்ப்பா எடுத்துக்கிடுறேன். ஏன்னா இதை கேட்டு நீங்க வந்துட்டு சில விஷயங்களை ஃபாலோ பண்ணி அது மூலமா நீங்க வந்துட்டு இதை அவாய்ட் பண்ணீங்கன்னா அது ரொம்ப நல்லது. மிக்க நன்றி.
பெண்களுக்கு தற்காப்பு எவ்வளவு அவசியமானது அப்படின்ட்டு யாரும் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. காந்தியடிகள் சொல்லியிருக்காங்க, ஒரு பெண் இரவு எப்போது தனியாக நடந்து செல்கிறாளோ அப்போதுதான் உண்மையான சுதந்திரம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுவும் இல்லாம பெண்களுடைய நகங்களே அவங்களுக்கு ஆயுதமாகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. என்ன இருந்தாலும் சின்ன சின்ன தற்காப்பு யுக்திகளை கலைகளை தெரிஞ்சு வச்சிருக்கிறது ரொம்ப அவசியம் அப்படின்ட்டு சமுதாயம் காலம் நமக்கு சொல்லியிருக்குது. நிகழ்ச்சியில் பங்கேற்றவர் அருண் பிரகாஷ் அவர்கள்.
உடன் உரையாடினார் என் கோமா.
நிகழ்ச்சி குறித்த உங்கள் எண்ணங்கள் வரவேற்கப்படுகின்றன. கடிதம் அனுப்ப வேண்டிய முகவரி விவசாயி சமுதாய வானொலி, விரிவாக்க கல்வி இயக்ககம், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், கோயம்புத்தூர் 3. தொலைபேசி எண் 0422-243-1055. மின்னஞ்சல் முகவரி dee@tnau.ac.in. நண்பர்களே, டிஎன்ஏயு அக்ரிடெக் போர்ட்டல் என்ற இணையதளத்தில் நிகழ்ச்சிகளை பதிவேற்றம் செய்யப்படுவதன் மூலம் எங்கிருந்து வேண்டுமானாலும் எப்பொழுது வேண்டுமானாலும் நிகழ்ச்சிகளை கேட்டு பயன்பெறலாம். நீங்கள் மட்டும் கேட்பதோடு அல்லாமல் உங்கள் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் எடுத்துச் சொல்லுங்கள். அவர்களையும் வானொலியில் பங்கேற்க செய்யுங்கள். மீண்டும் சந்திப்போம். வணக்கம் நண்பர்களே.
இது உங்கள் வானொலி 107.4. எப்பவும் இதை கேளுங்க.